நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம் அனைவர், சுப்ரா அனந்தராம். SBS வானொலிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
அண்மையிலே நீங்கள் வெளியிட்டுள்ள கட்டுரை Does being religious or spiritual make you more ethical at work? என்ற தலைப்பில், அதாவது நீங்கள் மத நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் வேலையிடங்களில் நன்னெறிகளை கடைபிடிக்கின்ற ஒருவராக இருப்பீர்களா என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தீர்கள். நன்னெறி மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
தற்போது நான் பெர்த் நகரில் உள்ள கேட்டன் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வணிகத் துறையில் விரிவுரையாளராக கடமையாற்றுகின்றேன். நீதிநெறி குறித்து மாணவர்களுக்கு கற்பிக்கின்றேன். அது பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன். ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் வேலையிடங்களிலும் நீதிநெறி மிகவும் முக்கியம். அந்த வகையில் எனது செயல்பாடு நீதிநெறிக்கு எனது பங்களிப்பு என்று சொல்லலாம்.
உங்களுடைய கட்டுரையில் வேலையிடத்தில் நன்னறியை ஆராய்ந்து எழுதியதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்னறி ஏன் முக்கியம் என்று சொல்லுங்களேன்.
நீதிநெறி என்பது ஒரு தனிப்பட்ட விடயம். நான் கடைபிடிக்கும் நெறி நீங்கள் கடைபிடிக்கும் நெறியிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் நெறி இவை இரண்டிலும் இருந்து வேறுபட்டதாக இருக்கலாம். ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் முக்கியம், வேலையிடங்களிலும் நீதிநெறி முக்கியம். இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. ஒருவருடைய தார்மீக அடித்தளம் தான் அவர் எப்படியான மனிதன் என்பதை தீர்மானிக்கிறது. இளம் வயதிலிருந்து நன்னெறி என்ன என்பதை வீட்டிலும் பாடசாலைகளும் விளையாட்டு மைதானங்களிலும் கற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக, ஒரு சிறு வேலை செய்ய வைப்பதற்காக சிறுவர்களை ஊக்குவிக்க வழங்கப்படும் இனிப்பு, அல்லது மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத பொய்கள், அல்லது குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மற்ற குழந்தை தனிமைப்படுத்தப்பட்டது போன்று உணர்வது, இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு குழந்தையின் மனதை பாதிக்கும். நெறி குறித்த அதன் பார்வையை மாற்றும். குழந்தைகளுக்கு சரியான நன்னெறிகளை கற்றுக் கொடுப்பது என்பது பெற்றோரை இருக்கின்ற சவால். எல்லா பெற்றோரும் தமது குழந்தைகள் உண்மை பேசுபவர்களாக, நம்பகத்தன்மை உடையவர்களாக, அடக்கமானவர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெற்றோரை தொடர்ந்து பாடசாலை மற்றும் நண்பர்களும் குழந்தைகளது சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது ஊடகங்களும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது.
பெற்றோர், பின்னர் பாடசாலை, இப்பொழுது ஊடகம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். குழந்தைகளின் நன்னறி பற்றிய வளர்ச்சியிலே ஊடகங்கள் என்ன பங்களிப்பை வகிக்கின்றன என்று சொல்லுங்களேன்.
இப்பொழுது நாம் ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்கிறோம். தொலைக்காட்சி மட்டுமல்ல, இணையதளத்தில் யூடியூப் ஆகியவற்றில் குழந்தைகள் பலதையும் பத்தையும் பார்க்கிறார்கள். இவையெல்லாம் சிறுவர்களின் சிந்தனையிலும் நடத்தையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வளர்கின்ற வயதில் அவர்களை எப்படியான விடயங்கள் பாதிக்கின்றன என்பது அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுகிறது.
As they grow into adolescence.
உங்களுடைய தனிப்பட்ட நன்னறி குறித்த பார்வையும் வேலையிடத்தில் உங்களது நன்னறி குறித்த பார்வையும் வித்தியாசமாக இருக்கலாமா? அதாவது உங்கள் வேலைக்காக சில நன்னறிகளை விட்டுக் கொடுப்பீர்களோ?
That's a good question and I would find it difficult to argue that.
ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் முக்கியம், வேலையிடங்களிலும் நீதிநெறி முக்கியம். இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. சிறு வயதில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் நட்பண்புகள் பிற்காலங்களில் வேலைத்தளங்களிலும் பயன்படுகிறது. நிச்சயமாக அதில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையிடத்தின் கலாச்சாரம் மற்றும் விளிமியங்களும் உங்களுடன் ஒட்டிக்கொள்ளும். லஞ்சம் கொடுத்தல், பொய் சொல்லுதல், பாரபட்சம் காட்டுதல், உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் என்பதெல்லாம் வேலையிடங்களில் ஏற்புடையது அல்ல. ஆனால் நேர்மையான, நம்பகமான, மனச்சாட்சி பிறழாத பழக்கங்கள் மூலம் நீங்கள் எப்பொழுதும் தொழில்துறையில் நற்பெயரை சம்பாதிக்கலாம்.
So your professional reputation is on the line. So you need to have the highest morals at any given point in time.
சரி, உங்களுடைய ஆராய்ச்சியிலே என்ன கண்டுபிடித்தீர்கள் என்று சொல்லுங்களேன். சில உதாரணங்களையும் சொல்லி அதில் என்ன கண்டுபிடித்தீர்கள் என்று சொல்லுங்களேன்.
Firstly, let me give you a quick background as to how this study came about. It's quite an interesting story actually. My long standing research
colleague. இந்த ஆராய்ச்சியை ஏன் செய்தோம் என்பதை முதலில் சொல்கிறேன். இந்த ஆராய்ச்சியை கனடாவில் உள்ள கிறிஸ் சான் என்பவருடன் இணைந்து செய்தேன். அவர் கிறிஸ்தவ மதத்தில் அதீத நம்பிக்கை கொண்டவர். நானும் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டு ஆலய வழிபாட்டில் அதிகம் ஈடுபடாத ஒருவர். அரசியலில் கிறிஸ் வலதுசாரி சிந்தனைகளை கொண்டவர், நான் இடதுசாரி பொதுநல சிந்தனை உள்ளவன். இரண்டு பேரும் பேசும்போது நன்னதி குறித்த பார்வையில் இருவருக்கும் பெரிய வேறுபாடு இருந்ததாக தெரியவில்லை. இரண்டு வெவ்வேறு அரசியல் சமய சிந்தனை உள்ள நாம் இருவருமே நன்னறி குறித்து ஒரே சிந்தனையில் இருக்கிறோம் என்றால், வெவ்வேறு மத நம்பிக்கை உள்ள, வெவ்வேறு ஆன்மீக நம்பிக்கை உள்ள, வெவ்வேறு நெறிமுறைகளை ஒழுகுகின்ற நிறுவன இயக்குநர்களுடைய சிந்தனையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஆராய்ந்தால் என்ன என்று எண்ணினோம். அதற்கு பல மதங்கள் கொண்ட, ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட இந்தியாவை தேர்ந்தெடுத்தோம். அத்துடன் சர்வதேச பார்வையில் எத்திக்ஸ் அல்லது நன்னறி இந்தியர்களிடையே மிகவும் குறைவு என்றும், அந்த நாட்டில் ஊழல் மலிந்திருக்கிறது என்றும் ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன. எனவே 40 பன்னாட்டு நிறுவனங்களின் வெவ்வேறு மத நம்பிக்கை கொண்ட இயக்குநர்களை தேர்ந்தெடுத்தோம். முக்கியமாக இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், சௌராட்டியர்கள், கிறிஸ்தவர்கள்.
Hinduism, Islam, Jainism, Sikhism, Christianity and Zoroastrianism.
வெவ்வேறு மதத்தை கொண்டவர்கள் நன்னறி குறித்து வெவ்வேறு பார்வையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று உங்களது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தீர்களா இந்த இயக்குநர்கள்?
Yes, what we did find is that there are many common virtues firstly in all these religions.
ஆமாம், முதலில் ஒன்றை சொல்லி வைக்க வேண்டும். இந்த மதங்கள் எல்லாமே நல்லொழுக்கத்தை போதிக்கின்றன. நாம் நேர்கண்ட 40 இயக்குநர்களில் 33 பேர் தமது மத போதனைகள் தாம் வேலை செய்யும் இடத்தில் நன்னறியை பேண உதவியதாக சொன்னார்கள். உதாரணமாக நேர்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பச்சாதாபம் போன்ற நன்னறிகள் தம்மை வழிநடத்த உதவுவது மட்டுமன்றி வேலையிடத்தில் தேர்ச்சியுடன் செயல்படவும் இந்த போதனைகள் உதவுவதாக கூறினார். உதாரணமாக மற்றவர்களிடம் பச்சாதாபம் காட்டுபவர்கள், அவர்கள் உணர்வுகளை மதிப்பவர்கள், வேலையிடத்தில் சக ஊழியரிடமும் அன்பு காட்டுவது மட்டுமன்றி ஒரு சுமூகமான வேலை தளத்தை மற்றவர்களுக்கும் அமைத்துக் கொடுப்பதை கண்டோம். அதேவேளை மறுபக்கத்தில் ஒரு இயக்குனர் தனது நிறுவனம் காப்புரிமைகளை மீறி சில செயலிகளை உருவாக்குவதை உணர்ந்த போது அந்த வேலையிலிருந்து விலகுவதுதான் ஒரே வழி என்ற முடிவிற்கு வர அவரது சௌராட்டிய மத நம்பிக்கை தான் உதவியது என்று கூறினார்.
And that led to other personal chaos in his life as well. So he basically stuck by his integrity and left that company.
ஆஸ்திரேலிய தகவல் அனைத்திற்கும் SBS தமிழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நன்னறி குறித்து ஆராய்ச்சி செய்த சுப்ரா அனந்தராம். 6 வெவ்வேறு மத நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் நேர்கண்டிருக்கிறீர்கள். அதே போல் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது கடவுள் இல்லை என்றே சொல்பவர்கள் இவர்களையும் நீங்கள் உங்களது ஆராய்ச்சியில் சேர்த்துக் கொண்டீர்களோ?
Yes, we did have 7 executives out of the 40 who did not subscribe to religious or spiritual group.
நமது ஆராய்ச்சியில் கலந்து கொண்ட 7 பேர் எந்த மதத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனிதாபிமானம் உடையவர்கள் என்றும், நடைமுறைக்கு பயனுள்ள முறையில் நடந்து கொள்வதாகவும், எல்லா நேரத்திலும் நல்லது செய்வதை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறினார்கள். அவர்களது பார்வையில் வேலையிடத்தில் சமயங்களுக்கு இடமில்லை, ஆனால் மனிதாபிமானத்துடன் தான் எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பூரணமாக
நம்புகிறார்கள்.
சரி, உங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவில் நீங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள்?
Well, our main conclusion was that despite India being a predominantly religious society, behaviors such as corruption or bribery, cronyism and nepotism appear to be
முக்கியமாக என்ன கண்டுபிடித்து ஒன்றால், மத நம்பிக்கையில் அதிக ஆர்வம் காட்டும் இந்தியாவில் லஞ்சம், ஊழல், சேவகம் செய்யும் மனப்பாங்கு, உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற செயல்பாடுகள் அரசியலில் மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களிலும் அதிகமாக காணப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் கட்டமைப்புகளை குற்றம் சாட்டும் மனப்பாங்கு பலரிடம் காணப்பட்டாலும் தமது செய்கைகளுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும். மற்றவர்களின் விருப்பத்திற்காக மட்டும் அவர்கள் அப்படி செய்வதாக சொல்ல முடியாது. அவர்களின் பேராசையும் அதற்கு வழிகாட்டுகின்றது. சமய நம்பிக்கை கொண்டவர்களா இல்லையா என்பது இரண்டாவது பட்சம்தான். இவற்றையெல்லாம் அவதானித்து நாம் இவற்றிற்கு தீர்வாக என்ன சொல்லுகின்றோம் என்றால், முதலாவதாக எந்த நிறுவனத்தையும் இயக்குபவர் நன்னறி கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் நன்னறியை வலியுறுத்தியும் இன்னொரு நேரத்தில் நன்னறி முக்கியமில்லை என்று சொல்வதும் ஊழியர்களுக்கு குழப்பத்தையும் நன்னறியுடன் நடக்க தேவையில்லை என்ற செய்தியையும் எடுத்துச் சொல்லும். இரண்டாவதாக, நன்னடத்தை குறித்து தொடர்ச்சியான பயிற்சி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும், அதை மீறும் போது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் எமது ஆய்வு வலியுறுத்தியது. மூன்றாவதாக, முக்கியமாக இந்தியாவில் அரசு அமைப்புகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் நிறுவன ஆளுகை கட்டமைப்பு அவசியம் தேவை என்பதை உணர்ந்தோம். பல இடங்களில் நடப்பவற்றிற்கு பொறுப்பேற்கவே மறுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக, ஒரு பன்மத சூழலில் சீரான நன்னெறிமுறைகளை தொடராவிட்டாலோ அல்லது அனைத்து நம்பிக்கைகளையும் அணைத்து செல்லாவிட்டாலோ நல்ல சரியான முடிவுகளை எடுப்பது மிக கடினமாகிறது.
And unless this is inclusive, we find that it might not be very easy to provide consistency in ethical decision making.
உங்களது ஆராய்ச்சி இந்தியாவில் உள்ள தனியார் நிறுவனங்களை மட்டுமே மட்டுப்படுத்தியாக இருந்தது. இந்தியாவிலே அரசு நிறுவனங்கள் அல்லது அரசியல்வாதிகள் அரசு செயற்பாடுகள் இவற்றை ஆராயும் நோக்கம் இருக்கிறதா? அது ஒன்று. இரண்டாவது, இந்தியா பல மதங்களை கொண்டது, ஒரே ஒரு மதத்தை மட்டும் முக்கியமாக கொண்ட நாடு, அதில் நிறுவன இயக்குநர்கள் எப்படி செயற்படுகிறார்கள், அவர்களுடைய நன்னறி எப்படி இருக்கிறது என்று அதை ஆராயும் நோக்கம் இருக்கிறதா? இந்த ரெண்டு வெவ்வேறு ஆராய்ச்சிகளையும் செய்யும் நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதா?
Firstly, we hope that our study findings can be extended to other multi-faith populations. You know, places like Singapore, to some extent, I sort of consider Australia to be multi-faith. I mean, Australia seems to be a melting pot of so many different cultures. And also places like Canada. The reason why I sort of mentioned these countries is because there's a huge expatriate population that chooses these countries as a top destination for their expatriation assignment.
முதலில் சிங்கப்பூர், கனடா போன்ற பன்மத பின்னணியை வரவேற்கும் நாடுகளில் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும், இதுவரை கண்டுபிடித்ததை உங்களது ஊடகம் செய்வது போல மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக, பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமையகத்தில் நடப்பது போல கிளைகளிலும் நடக்கின்றதா என்று ஆராய நமக்கு விருப்பம். அது மட்டுமல்ல, வயது வேறுபாடுகள் நன்னறியில் வேறுபாட்டை கொண்டு வருகிறதா, ஆண்களும் பெண்களும் இதில் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்களா என்று ஆராய நமக்கு
other demographic factors among individuals. Something that we discovered through our study is that we also need to understand how top management teams comprised of individuals who come from different religious spiritual backgrounds deal with ethical dilemmas and arrive at ethical decisions, and if there are any conflicts, how do they basically resolve these types of conflicts as well, would be something of interest in the future.
Mikanandri Subra Anantram, ungalaudaya ஆராய்ச்சி குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நீங்கள் விடைபெறும் முன், உங்களது பின்னணி தமிழ் இல்லையா, அதை பற்றி சற்று சொல்லுங்களேன்.
So I was born and raised in Mumbai, and I'm originally from Palakkad actually, so you know, bordering Kerala and Tamil Nadu.
நான் மும்பையில் பிறந்து வளர்ந்தாலும் எனது பூர்வீகம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லையில் உள்ள பாலக்காடு. 2001 பேர்த்தில் உள்ள கேட்டன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற வந்தேன். பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்று அங்கே விரிவுரையாளராக கடமையாற்றுகிறேன். இங்கே பணியாற்றும் ஒரு குஜராத்தி பெண்ணை மனம் முடித்து 2 குழந்தைகளுடன் வாழ்கின்றேன். உங்கள் நிகழ்ச்சியை தமிழ் பேசுபவர்கள் தான் கேட்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போனதால் தமிழில் பேச முடியவில்லை. தமிழில் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை நன்றி மட்டும்தான்.
குஜராத்தி and obviously English. I can just say one word maybe, that is ரொம்ப நன்றி.
உங்களது நேரத்திற்கும் விரிவான பதில்களுக்கும் மிக்க நன்றி சுப்ரா அனந்தராம். உங்களது ஆராய்ச்சிகள் தொடர வேண்டும், நன்னறி குறித்து மேலும் நாங்கள் அறிய வேண்டும் என்று கூறி SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
My pleasure and thanks again for having me on your radio program.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.